இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஞாபக புஸ்தகம் என்கிற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையிலே நாம் சிந்திப்போம். நாம் கடந்த வாரம் வேத புஸ்தகம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையில் சிந்தித்தோம். வேத புஸ்தகத்தை வாசிக்கிறவர்களுக்கு, சிந்திக்கிறவர்களுக்கு, தியானிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் வேத புஸ்தகத்தினுடைய முத்திரைகள் உடைக்கப்படும். இல்லாட்டினா வேத புஸ்தகம் முத்திரையிடப்பட்ட புஸ்தகமாக கடைசி வரைக்கும் இருக்கும். அது 40 வருஷம் 50 வருஷம் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி, அல்லது 40 தடவை 50 தடவை பைபிள் படித்தவங்களாக இருந்தாலும் சரி, என்றைக்கு சிந்திக்கிற பழக்கம் இருந்து சிந்தித்து தியானித்து நற்கிரியைகள் செய்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் வேத புஸ்தகம் முத்திரை உடைக்கப்பட்ட புஸ்தகமாக இருக்கும். அப்போ அதை நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் ஞாபக புஸ்தகம். ஞாபக புஸ்தகம்னு என்னன்னு சொல்லலாம், வேறு பேர் ஏதாவது சொல்லலாமா? யாருக்கு தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஞாபக புஸ்தகம் என்னன்னு சொல்லலாம், அதை போன வாரம் பார்த்தாச்சு. இது வந்து ஞாபக புஸ்தகம் 2வது வாரம் பார்க்குறோம். இல்லை, அது அதுக்கு வேறு புஸ்தகமாச்சே. ஞாபக புஸ்தகத்துக்கு வேறு என்ன பேர் சொல்லலாம், யார் சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சரி, ஒரு வசனம் வாசிப்போம், அதுக்குள்ளே யோசனை பண்ணி சொல்லுங்கள். தானியேல் 12:3. தானியேல் 12:3. சோத்திரம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தில் ஒளியை போல, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள். இவங்க இது யாரை பற்றி சொல்லியிருக்குது? இல்லை, அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் அப்படின்னா அநேகரை மனம் திருப்புறவங்க அல்ல, அநேகரை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்துகிறவங்கள அல்ல, அநேகரை நீதியின் வழியாக நடத்துகிறவர்கள். இன்னைக்கு நீதியின் வழியாக நடத்துறதுக்கு ஊழியக்காரங்க யாருமே இல்லை. ஆமாம், நீதியின் வழி நடத்துறதுக்கு போலீஸ்காரன் 2 அடி போட்டு தான் திருத்துறான். சொன்ன மாதிரி அவங்க தான் இருக்காங்க. மற்றபடி கிறிஸ்தவ ஊழியங்கள் எல்லாமே மற்ற மதங்களைப் போல தான் இருக்குது. ரட்சிப்புக்களை வழி நடத்தினா நான் திருப்பியும் பின்மாறி போயிடுறான், ஞானஸ்தானம் எடுத்தாங்கன்னா திருப்பியும் பின்மாறி போயிடுறான். திருப்பியும் ஒரு சபைக்கு வந்திருந்தான்னா ஒரு சபையை பார்த்துட்டு அந்த சபை சரியில்லைன்னு அடுத்த சபைக்கு ஓடிடுறான். ஆனால் நீதிக்குள்ளே நடத்தினா எப்படி இருக்கும்? அவன் எந்த சபைக்கு போனாலும் சரி அந்த நீதியின் வழியாகவே நடப்பான். நீதி ஒன்று தான். நீதி வந்து டூப்ளிகேட் நீதி சரியான நீதின்ட்டு இல்லை, நீதி ஒன்று தான், அதில் மாற்றமே கிடையாது. ஆமாம், அது தேவ நீதி. சொன்ன மாதிரி நீதி ஒன்று தான், அது தேவ நீதி. அது வேதத்தில் வார்த்தைகளில் மறைந்து இருக்கிறது. தேவ நீதி எங்கேயுமே வெளிப்படையாக எழுதவில்லை. தேவ நீதியினுடைய அர்த்தத்தை கண்டுபிடிக்கிறதுவதற்கு அந்த வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது மட்டும்தான் அந்த தேவ நீதியை கண்டுபிடிக்க முடியும். அது சும்மா வாசித்தா மட்டும் பார்த்தாது, பரிசுத்தாவியினுடைய துணையோடு வாசித்தால் மட்டும்தான் அந்த மறைந்திருக்கிற தேவநீதியினுடைய வார்த்தைகள் வெளிப்படும். அப்போ இந்த மாதிரி தேவநீதிகளை பிரசங்கிக்கிறவர்கள் அல்லது இந்த மாதிரி தேவநீதிகளை அறிவித்து அநேகரை நீதியின் வழியாக நடத்துகிறவர்கள் ஆகாய மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போலவும் சூரியனைப் போலவும் பிரகாசிப்பார்கள். அப்படின்னா இது வந்து ஊழியக்காரங்க. அது குறிப்பாக யாருன்னு கேட்டிங்கன்னா 144,000 பேர் வரிசையில் வர்றவங்க தான் இந்த காரியத்தை செய்ய முடியும். அவங்க தான் ஸ்டார்ஸ். உலகத்தில் உபத்திரவ கால நாட்கள்லேயும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, நீதியின் வழியாக ஜனங்களை நடத்துகிறவர்கள் தான் உலகம் மறைஞ்ச ஸ்டார். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஸ்டாருமே, அதெல்லாம் ஸ்டார் கிடையாது. அதெல்லாம் சினிமா ஸ்டார், கிரிக்கெட் ஸ்டார், அந்த ஸ்டார் இந்த ஸ்டார் தான் இருக்குது. இந்த வர நாட்களில் பைபிளிலிருந்து நீதியின் வசனத்தை போதித்து வழி நடத்துகிறவங்க தான் உலகம் முழுவதும் ஸ்டார்ஸாக விளங்க போகிறாங்க. நம்ம அன்னைக்கு தேவனுடைய நீதியின் வார்த்தையை பேசுகிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஸ்டார்ஸாக மாற முடியும். அது வரைக்கும் மாற முடியாது. நம்ம சொல்லிக்கலாம், ஆனால் மற்றவங்களை எப்போ நம்ம நீதியின் வழியாக நடத்துகிறோமோ அப்போ அவங்களும் சொல்லணும், நம்ம சொல்லக்கூடாது. நட்சத்திரம் வந்து என்ன பண்ணுறா, அது பிரகாசிக்குது, அது சொல்லுதா நான் நட்சத்திரம்னு இல்லை, அடுத்தவங்க தான் பார்த்து சொல்கிறாங்க. அந்த மாதிரி நாம் பிரகாசிக்கிற வேலையை தான் நாம் செய்ய முடியும். நாம் வந்து நான் நட்சத்திரம், நான் சூரியன், நான் இந்த மாதிரி அந்த மாதிரின்னு நாம் சொல்ல முடியாது. மற்றவர்கள் நம்மளை பற்றி சொல்லணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள். அவர் என்ன சொன்னாலும் ஜனங்களுக்கு புரிய மாட்டேன்ருச்சு. அதனால் கடைசியாக என்ன கேட்டார், என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள். அது மாதிரி ஜனங்க நம்மளைய யாருன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியம். சோத்திரம். ஒன்று கொரிந்தியர் 15 அது கரெக்டு. அதுக்கப்புறம் அது பைபிளில் இருக்கிற வார்த்தை ஞாபக புஸ்தம்னா அதுக்கு இன்னொரு பெயர் என்ன? இல்லை அது இல்லை. சரி இன்னொரு வசனம் வாசிப்போம். இன்னொரு வசனம் வாசிப்போம், அப்போ பார்ப்பேன் யார் கண்டுபிடிக்கலான்னு. 1 Corinthians 15:38-42 வரை. சோத்ரம். இந்த ஸ்டார்ஸ் எப்போ பிரகாசிக்கும் தெரியுமா? எல்லாரும் இது இந்த இது ஸ்டார் இது ஸ்டார்னு எப்போ சொல்லுவாங்கன்னா, உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம்தான் தெரியும். ஓ இது ஸ்டாராக இருந்திருக்குது, நம்மளுக்கு இவ்வளவு நாள் தெரியாமல் இருந்திருக்குதுங்க. அதனால் அழிவுள்ளதாக விதைக்கப்படும். அப்போ அந்த ஸ்டார்ஸ் எல்லாம் மறிக்கும்போது நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கிறவங்கள்லாம் மரணம் அடையும் போது ஊழியம் செய்யும்போது இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஆனால் உயிர்த்தெழுதல் நடக்கும்போது தான் தெரியும், இவங்க வந்து ஒரு நட்சத்திரம் போல் இருந்திருக்காங்க பூமியில், இப்போ பிரகாசிக்கிறாங்க அப்படிங்கிறது உயிர்த்தெழுதல் தான் நம்மளுக்கு தெரியும். அப்படி 144,000 வரிசையில் வர அத்தனை பேருமே சூரியனை போலவும் சந்திரனை போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிப்பார்கள். அது உயிர்த்தெழுதல் தான் அந்த மாதிரி தெரியும். அது மாதிரி உயிர்த்தெழுதலுடைய மகிமையில் தான் ஜனங்க மற்ற எல்லாருக்குமே இவங்க வந்து ரொம்ப நல்ல ஊழியம் செஞ்சவங்க அப்படிங்கிறது அப்போ மட்டும்தான் தெரியும். அப்போ பூமியில் இருக்கும்போது அழிவுள்ளதாக விதைக்கப்படும், கனவீனம் இல்லாததாய் மறிக்கப்படும், அல்லது கனவீனம் இல்லாததாய் பூமியில் இருக்கும். மரணத்துக்கு அப்புறம் உயிர்த்தெழுதலில் தான் இந்த மகிமையெல்லாம் வெளியில் தெரியும். அதனால் உயிர்த்தெழுதலில் தான் ஒவ்வொருத்தருடைய நற்கிரைகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுடைய பிரகாசம் வெளிப்படும். அது 144,000 பேருக்கு மட்டும்தான். ஆனால் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்களுடைய இது வந்து அடுத்த வாரம் பார்ப்போம், அது வந்து வித்தியாசம். ஆனால் இங்கே வந்து சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் நட்சத்திரங்களைப் போலவும் பிரகாசிக்கிற ஜனங்கள் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற ஜனங்கள். அப்படின்னா அநேகருக்கு தேவனுடைய நீதியின் வசனத்தை அறிவித்து அவங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர்கள். சரி இப்போ சொல்லலாம், ஞாபக புஸ்தம்னா என்ன? அது இல்லை அது இல்லை. ஆ அதுக்கப்புறம் இது இல்லை இல்லை. பைபிள் தான் போன வாரம் பார்த்தாச்சு தனியாக. ஞாபக புஸ்தம்னா ஆண்டவருடைய டைரி. ஞாபகத்தை எதுக்கு எழுதி வைக்கிறேன் நம்ம டைரியில? மறந்துடுவோம் ஞாபகம் வர்றதுக்கு, அந்த இதை எடுத்து பார்த்தா ஞாபகம் வர்றதுக்கு. நம்ம எல்லோரும் டைரி வச்சுருக்குது என்னென்னா ஞாபக புஸ்தகம், அதுக்கு பேர் டைரி. இப்போ ஆண்டவருக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் இருக்கிறது ஆண்டவருடைய டைரி. ஆனாலும் மற்றவங்களை காமிக்கிறதுக்கு வேண்டி எழுதி வச்சுருக்காரு. ஆ மற்றவங்களை காமிச்சிடணும்ல. இப்போ டைரி நம்ம ஏன் எழுதி வைக்கிறோம், நம்மளுக்கு எல்லாமே தெரியும். அடுத்தவங்க இருக்க தெரியணும். இது ஏதாவது ஒரு காரணத்தில் ஏதாவது பிரச்சனையாகி போச்சுன்னா அப்போ நான் இன்றைக்கி எழுதி வச்சுருக்கிறேன் பாரு அப்படின்னு நம்ம எழுதி காமிக்கணும்ல. அதனால் டைரி வந்து நிறையா காரியத்துக்கு உதவியாக இருக்குது இந்த பூமியில். அவங்க உயிரோடு இருக்கும்போது பேசும், மரணத்துக்கு பின்னாலேயும் அந்த டைரி பேசும். அதே மாதிரி ஆண்டவருடைய டைரி, ஆமாம், ஆண்டவருடைய டைரியில் நம்ம பேர் எழுதியிருக்கோம். அது ஆண்டவருக்காக எழுதி வைக்கிறதில்ல, மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி ஆண்டவர் எழுதி வச்சுருக்காரு. அப்போ அந்த டைரியில் இருக்கிற பேர் படி தான் ஆண்டவர் கூப்பிடுவார். அந்த உயிர்த்தெழுதல மகிமையும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் கிடைக்கும். அதனால் ஞாபக புஸ்தகம்னா ஆண்டவருடைய டைரி. சோத்திரம் மத்தேயு 13:41-43 வரை, மத்தேயு 13:41-43 வரை. போதும். அப்போ நீதிமான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில்தான் நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க முடியும். இந்த பூமியில நட்சத்திரங்களை போல பிரகாசிக்க முடியுமா? இல்லை, தேவனுடைய ராஜ்யத்தில் தான். அப்போ இந்த பூமியில் இருக்கிறவனுக்கு தெரியாது. அப்போ நட்சத்திரங்களைப் போல ஊழியம் செய்கிறவர்கள் அல்லது நட்சத்திர ஊழியக்காரங்கள், உலகம் முழுவதும் தேவனுடைய நற்செய்தியை கொண்டு போகிற, நீதியை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்களை நிறைய பேத்துக்கு தெரியாது. ஆனால் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களாக இருந்தால் அல்லது 144,000 வரிசையில் வருகிற ஜனங்களாக இருந்தால் அவர்கள் பூமியிலே அடையாளம் கண்டுகொள்ளுவார்கள். அப்போ ஒரு ஆளுடைய பிரசங்கத்தை பார்க்கும்போதே தெரியும், அல்லது ஞானமாய் பேசுகிறத பார்க்கும்போதே தெரியும், இவங்க வந்து 144,000 வரிசையில் வர்ற ஊழியக்காரங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பிரசங்க பாணியிலேயே தெரியும். அந்த பேசுகிற வார்த்தைகளே நல்ல கருத்துள்ள வார்த்தைகளாக இருக்கும், நீதியின் வசனங்களாக இருக்கும், ஞானமுள்ள வார்த்தைகளாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பதரை போல இருக்கிற வார்த்தைகள், அர்த்தமில்லாத வார்த்தைகள், உபயோகப்படாத வார்த்தைகளை பிரசங்கத்தில் பேசும்போது பார்த்திங்கன்னா நிறைய உபயோகப்படுத்துவாங்க. அதை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் சரக்கே இல்லை, சத்தம் தான் அதிகமாக இருக்குது, மைக் செட்டில் வால்யூமை கூட்டி வச்சுருவாங்க, எல்லோரும் நல்லா கேட்கட்டேன்னு சத்தம் தான் இருக்குது ஒழிய கருத்து இல்லை. அதனால தான் வேத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள். நாய் குலைச்ச என்ன கேட்கும், சத்தம் கேட்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் விளங்குமா, பொருள் விளங்குமா? விளங்காது. ஊமை நாய்கள்னு சொன்னால் அர்த்தத்தை வெளிப்படுத்தாமல் சத்தம் போடுற நாய்கள். வேதத்தில் வந்து ஆண்டவர் அவ்வளவு கேவலமாக, எந்தெந்த அளவுக்கு கேவலமாக அவங்கள பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி வச்சுருக்காரு. ஏன்னா சத்தியத்தை புரட்டுறவங்கள மேலே ஆண்டவர் வந்து அவ்வளவு கோபப்படுறாரு. கள்ள தீர்க்கு தரிசிகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் விரோதின்னு சொல்கிறாரு. அப்படி வந்து குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், குருடர்கள் அப்படிங்கிறாரு. அப்போ காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய நீதியின் வசனத்தை பேசாத அத்தனை பேரும் குலைக்க மாட்டாத ஊமை நாய்கள், அப்புறம் பெருவயிற்று சோம்பேறிகள் அப்படின்னு நிறைய ஆண்டவர் சொல்கிறார். அதெல்லாம் நம்ம படிக்கும்போது நல்லா நம்மளுக்கு தெரியும். அப்போ தேவனுடைய நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் பிதாவினுடைய ராஜ்யத்திலே சூரியனைப் போலவும் சந்திரனைப் போலவும் பிரகாசிப்பார்கள். யாத்திரையாகமம் 32:32-33 யாத்திரையாகமம் 32:32-33 கொஞ்சம் ஆண்டவருடைய புஸ்தகம் வந்திருக்குது. அப்படின்னா ஆண்டவருடைய டைரி. மோசே சொல்றாரு, நீர் உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு? அப்ப மோசே கண்டுபிடிச்சிருக்காரு, ஆண்டவர்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அதில் நம்ம பேரெல்லாம் எழுதி வச்சிருப்பாருன்னு மோசேக்கு தெரிஞ்சிருக்குது. ஆண்டவர் திரும்பவும் என்ன சொல்றாரு? எனக்கு விரோதமாக பாவம் செய்தவனை என்னுடைய புஸ்தகத்திலிருந்து நான் தான் கிறுக்கி போடுவேன். அப்போ என்னுடைய புஸ்தகம், என்னுடைய புஸ்தகங்கிறது என்ன? ஒன்று வந்து பைபிள், இன்னொன்று வந்து டைரி. ஆமாம், அவருடைய ஓன் டைரி, அதுதான் ஞாபக புஸ்தகம். ஆமாம் சொந்தமாக வச்சிருக்காரு. ஆனால் 144,000 வரிசையில் என்னுடைய பேர் வரலன்னு சொல்லும்போது உன்னுடைய பேர் எங்கே இருக்குன்னு பாருன்னு ஆண்டவர் காமிப்பார். அப்போ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இங்கே வந்து சூரியனை போல சந்திரனை போல பிரகாசிக்கிறதுக்கு உண்டான ஊழியத்தை, நீதியின் ஊழியத்தை அநேகரை நீதிக்குள் படுத்தியிருந்தால் தான் அங்கே 144,000 வரிசையில் வர முடியும். அநேக பேரை நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினேன், அநேகருக்கு அற்புதம் செஞ்சேன், அடையாளம் செஞ்சேன், தீர்க்கு தரிசனம் சொன்னோம் அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அக்கிரமம் செய்யக்காரு என்னை விட்டு அகன்று போகுங்கிறாங்க. பாண்டவ நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் டிவியில் பேசினேன், நான் வந்து பெரிய பெரிய கூட்டங்களை வச்சு நடத்தினேன், நான் உலகம் முழுவதும் பிரசங்கம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்போது அக்கிரமம் செய்யக்காரன் என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. அப்போ நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். அப்போ நீதியின் வசனம் அல்லது தேவ நீதியின் வசனம், அது தேவனுடைய வார்த்தைகளிலே மறைந்திருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தைகளை வாசித்து சிந்தித்து தியானிக்கும் போது மட்டும்தான் அந்த மறைக்கப்பட்ட தேவ நீதியின் வசனங்களை கண்டுபிடிச்சு அதற்கு இணையாக அல்லது கோர்வையாக ஒரு கருத்தை எடுத்து பேச முடியும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவர் என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குதுங்கிறார். ஆண்டவர் மோசே சொன்னதுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவரும் அவமதிக்கிறாரு, இல்லை அவமதிக்கலை, அதை வந்து அங்கீகரிக்கிறாரு. அங்கீகரிக்கிறார், ஆமாம் நீ சொல்கிறபடி என்கிட்ட ஒரு புஸ்தகம் இருக்குது, அது நான் வந்து எனக்கு விரோதமாய் பாவம் செய்தவனை நான் அவனுடைய பெயரை கிறுக்கி போடுவேன். அப்போ அங்கே கிறுக்கி போட்டால் என்ன ஆகும்? பேர் அங்கே கிறுக்கியாச்சு, அதுக்கப்புறம் அவன் பேர் என்ன நடக்கும் அவன் பேரில்? அதுக்கு அடுத்து அவன் பரலோகத்தில் அவன் பேர் கிறுக்குனா பூமியில் என்னவாக இருக்கும் அவன் பேர்? பூமியில் ரொம்ப நல்லவனாக இருப்பான், உலகம் முழுவதும் அறியப்பட்ட ஒரு பிரசங்கியாராக இருப்பான், அல்லது பூமியில் அவனுடைய பெயர் நிறைய இடத்துல எழுதப்பட்டிருக்கும், நிறைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் எழுதப்பட்டிருக்கும், நிறைய நாட்டுடைய எம்பசியில் எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா உலகம் முழுவதும் பிரசங்கத்துக்கு போகிறாரில்ல, அதனால் உலகம் அறிஞ்ச பிரசங்கியாருன்ட்டு தெரிஞ்சிருக்கும். நிறைய சொத்துக்களை வாங்கியிருப்பார், நிறைய சபைகள் அவருடைய பெயரில் இருக்கும். ஆமாம் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அங்கே அவருடைய புஸ்தகத்திலேருந்து கிறுக்கி போடுறாரு. ஏன்னா உனக்கு பூமியில் நிறைய இடத்துல இருக்குது, அதனால் இங்கே வேண்டாம். உனக்கு பூமியில் எந்த இடத்துலையும் பேர் இல்லாதவங்களுக்கு தான், பரதேசிகளுக்கு தான் இந்த இடத்துல பேர் இருக்குதுன்னு ஆண்டவர் வந்து பரதேசிகளை தான் அந்த புக்கில் எழுதி வச்சிருக்காரு. அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது பரதேசியாகி தான் நாங்கள் வந்திருக்கிறோம். எவ்வளவு சொத்து இருந்தாலும் ஆண்டவர் அறிஞ்சதுக்கப்புறம் அல்லது நீதியின் வசனத்தை அறிஞ்சதுக்கப்புறம் எல்லாத்தையும் விற்று ஆண்டவருடைய ஊழியத்துக்காக செலவு பண்ணவனுடைய பெயர் மட்டும்தான் அங்கே ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அதனால் ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பெயர் கிறுக்கப்பட்டால் அவனுடைய பெயர் வந்து பூமியில் எழுதப்பட்டிருக்கும். ஆமாம், மல்கியா 3:13-18 மல்கியா 3:13-18
நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார், ஆனாலும் உனக்கு விரோதமாக எண்ணத்தை பேசணும் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கைவிடுவதனாலும் சேனைகளை கற்றுவதற்கு முன்பாக துக்கிட்டு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்பொழுது அகங்காரிகளை பாக்கியவான் என்கிறோம், தீமை செய்தவர்கள் திறப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பற்றி பார்த்தாலும் விதிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள், கர்த்தர் கவனித்துக்கப்பா கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் அவருக்கு எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை சேர்க்கும் நாளில அவர்களை என்னுடைய இருப்பார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிப்பது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யவும் அவர் ஊழியம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள்.
அப்ப ஞாபக புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா கர்த்தருக்கு பயப்பட்டிருக்கணும், அதுக்கப்புறம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு தியானிக்கிற பழக்கங்கிறதே இல்லை. ஆண்டவர் வந்து இந்த புசிக்கக்கூடிய மிருகங்கள் புசிக்கக்கூடாத மிருகங்கள்ங்கிற சொல்லும்போது புசிக்கக்கூடிய மிருகங்கள் அசை போடுகிறதும் எரிகுளம் உள்ளதுமாக இருக்கிற மிருகத்தை புசிக்க வேண்டும் அப்படின்னா வசனங்களை அசை போடுற மாதிரி இருக்கிற வசனங்களை தான் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா விரிகுழம்பு இல்லாத அப்படின்னா நன்மை தீமை இல்லாத வார்த்தைகளை ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணி எங்கேயோ போயிடுவான். அப்போ தேவனுடைய நன்மை தீமை இருக்கிற வசனங்களை சிந்தித்து தியானித்து கர்த்தருக்கு பயந்து தீமை விட்டு விலகிறவர்கள் தான் கர்த்தருடைய ஜனங்கள். அப்போ வந்து ஆண்டவர் சொல்கிறார், என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாக இருப்பார்கள். அப்போது உலகத்தினுடைய முடிவில் தான் தெரியும் தேவனுடைய சொந்த ஜனம் யார், தேவனால் சிநேகிக்கப்பட்டவர்கள் யார், கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து தியானித்து நீதியின் வசனத்தை பேசினவர்கள் யார் அப்படிங்கிறது தேவனுடைய அந்த கடைசி நாட்களில் தான் தெரியும். அதனால் அதே மாதிரி அவங்கள வந்து தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உண்டான வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அது போய் நம்ம பூமியில் பார்க்கலாம். இப்போதும் அகங்காரிகள் பாக்கியவான்கள் என்கிறோம், தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள், அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்லுகிறீர்கள். இந்த அகங்காரிகள்னா யாரு? இல்லை, இங்கே வந்து தேவனுக்கு விரோதமாக பேசின பேச்சு கடினமாக இருக்குதுங்கிறாரு. யார் பேசுகிறாங்கன்னா, யார் பேசுகிறா? தேவனை சேவிப்பது விருதா, அவளை கட்டளைகளை கை கொள்கிறதுனால் சேனைகள் கர்த்தருக்கு முன்பாக துக்கிக்கு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? தேவனை சேவிக்கிறவர்கள் அவர் கட்டளையில கை கொள்ளுகிறவர்கள் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறவர்கள் பேசுற பேச்சு என்ன பேச்சு? அகங்காரிகள் பாக்கியவான்கள், நல்லா இருக்காங்க. நம்ம ஏன் ஆண்டவருக்கு முன்பாக இப்படி துக்கமா இருக்கிறோம், நாம ஏன் ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவருடைய கட்டளையில் பின்பற்றதுனால நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அவன் அப்படி இருக்கானே அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. சொல்கிறத ஆண்டவர் கேட்டுட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் பேசுகிற பேச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்கிறாரு. அந்த அகங்காரிகள் யார்? இல்லை, ஏன்னா தேவனை சேவித்து தேவனை கட்டளையில் கை கொண்டு கர்த்தருக்கு முன்பாக துக்கிச்சு நடந்தால் தான் தெரியும் இந்த அகங்காரிகள் யாருன்னு. இல்லை, அகங்காரிகள்னு போட்டிருக்கு பைபிளில், இங்கிலீஷ் பைபிளில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். இல்லை, அகங்காரிகள் இங்கிலீஷ் பைபிள் யாருக்கையாவது இருக்கோ அடுத்து வாசிங்க பார்ப்போம். அகங்காரிகள்னா பெருமை பிடிச்சவன், அகங்காரிகள்னு சொன்னால் என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ணி தேவனை பரீட்சை பார்க்கிறவர்கள் அவங்க தான் அகங்காரிகள். அப்போ தேவனை சேவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அகங்காரிகள் யார் அப்படின்ட்டு. அகங்காரிகள் தான் தன்னைத்தானே உயர்த்துகிறவர்கள் அல்லது தங்களுடைய விசுவாச அளவை மிஞ்சி எண்ணுகிறவர்கள், அப்போ கர்த்தரை சேவிக்கிறவங்களுக்கும் கர்த்தருடைய கட்டளைகளை கீழ்ப்படுகிறவர்களுக்கும் கர்த்தருக்கு முன்பாக துக்கிக்கு நடக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அகங்காரிகள் யாருன்னு. அகங்காரிகள்னு சொன்னால் அகங்காரிகள் அப்படின்னா விசுவாச அளவை விட என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி என்னென்ன துன்மார்க்கர்கள் அகங்காரிகள் மல்கியா 3:15 மல்கியா மலாச்சி என்ன போட்டிருக்கு அகங்காரிகளுக்கு என்ன போட்டிருக்கு ப்ரௌட் மேன். ப்ரௌட் மேன்னா யாருன்னா பெருமை பிடிச்சவன். பெருமை பிடிச்சவனா இன்னொரு வகையில் சொல்ல போனா விசுவாச அளவை விட என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுகிறவன் அவன் தான் அகங்காரிகள். அப்போ அந்த அகங்காரிகளை பார்த்துக்கிட்டு இவன் நல்லா இருக்கிறான், இவன் எப்படி ஊழியம் செஞ்சாலும் நல்லா பணம் சம்பாதிக்கிறான், அப்படி பண்ணுறான், ஒரு தீமையும் வரமாட்டேங்குது அப்படின்னு உண்மையாகவே கர்த்தருக்கு பயந்து தேவனுடைய கட்டளையில் கீழ்ப்படுகிற ஊழியக்காரங்க இந்த மாதிரி அகங்காரிகளை பார்த்து இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களேன்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் அப்படி நினைக்காதீங்க, அவங்க பேர் வந்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்படாது, உங்கள் பேர் வந்து ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். அப்போ கடைசி நாட்கள் தான் உண்மையாக யார் ஆண்டவர் ஊழியம் செஞ்சாங்க, உண்மை இல்லாமல் யார் ஆண்டவர் ஊழியம் செஞ்சாங்கங்கிறது தெரியும். அது 18 தெளிவாக இருக்குது. நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நீங்கள் காண்பீர்கள். அப்போ நீதிமான் சொன்னால் நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிறவர்கள் தான் நீதிமான்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அப்போ அநேகர் ரட்சிப்புக்களை வழிநடத்திடலாம், அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துடலாம், அநேகருக்கு பிரசங்கம் பண்ணிடலாம், ஆனால் அநேகரை நீதிக்குட்படுத்த முடியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகம்தான். ஏன்னா நீதியின் வசனம் கிடைச்சாதான் அந்த நீதியின் வசனத்தை வச்சு அநேகரை நீதியின் வழியாக நடத்த முடியும். இல்லாட்டினா இந்த பூமியில் இருந்துட்டு ஏதோ பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அல்லது வீடு கட்டுறதுக்கு, அல்லது சர்ச்சு கட்டுறதுக்கு, அல்லது வெளிநாட்டு போகிறதுக்கு, தன்னுடைய சம்பத்தை பெருக்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஊழியத்தை செஞ்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்போ ஜனங்க நிறைய காசு கொடுப்பாங்க. ஆனால் ஜனங்க நிறைய காசு கொடுத்து ஜனங்க நிறையா சேர்ந்து உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்று ஸ்டாராக மாறினாங்கன்னா அப்போவே தெரிஞ்சுக்கலாம், ஓ இவங்க வந்து நீதியின் ஊழியத்தை செய்யலை, அற்புதங்களை செய்கிறாங்க, அடையாளங்களை செய்கிறாங்க, இப்படி தான் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஆண்டவரும் சொல்கிறாரு, என்னுடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம், இல்லை உங்களுடைய நாமத்தில் அற்புதங்களை செய்தோம், அடையாளங்களை செய்தோம், தீர்க்கு தரிசனம் சொன்னோம், எனக்கு எங்களுக்கு தெரியாதானா அக்கிரம செய்யக்காரே என்னை விட்டு அகன்று போங்கன்னு சொல்கிறாரு. ஆமாம், அப்போ உண்மையாக நீதியம் செய்கிறவங்க அல்லது அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் இந்த மாதிரி போலியான ஊழியம் செய்கிறவர்களை பார்த்து அவங்க இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. நாம் தேவனுடைய வார்த்தையில் உண்மையாக இருந்து மேலும் ஊழியத்தை தொடர வேண்டும். ஏசையா 65:13-14 ஏசையா 65:13-14 போதும். இங்கே ஆண்டவர் சொல்கிறார் ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள், சந்தோஷமாக கம்பீரிப்பார்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இப்போ இது புசிக்கிறதுனா என்ன, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்றதா அல்லது நல்ல பிரியாணி சாப்பிட்றதா என்ன அது? அப்போ திரும்பவும் சொல்கிறாரு, என் ஊழியக்காரர் மனமகிழ்ச்சினாலே கம்பீரிப்பார்கள். அப்படின்னா சாப்பிட்டு குளித்து சந்தோஷத்தில் துள்ளி குதித்து கம்பீரிக்கிறதுனா டான்ஸ் ஆடுறது. சாப்பிட்ட ருசி தாங்க முடியாமல் வயிறு நிறைஞ்சு, எப்போ இந்த மாதிரி சாப்பாடு எங்கேயும் சாப்பிடல, எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது அப்படின்ட்டு சாப்பிட்ட சாப்பாட்டுடைய ருசியில் பத்ததுக்கு குடிக்கிறது. குடிக்கிறதுக்கு நல்ல திராட்சை ரசம் வேறு ஆண்டவர் கொடுத்துருக்காரு. குடிச்சிட்டு பயங்கரமாக கம்பீரமாக ஆடுறாங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்களும் மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள். இது புசிக்கிறது குடிக்கிறதுனா என்னவா இருக்கும்? ஆவிக்குரிய வசனங்களை சிந்திச்சு தியானிச்சு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதான் புசிக்கிறது. இதோ நான் வாசப்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். அப்போ இருதயத்தில் தான் அந்த கல்யாண விருந்து நடக்கும், அல்லது ஆண்டவர் கொடுக்குற விருந்து இருதயத்தில் தான் நடக்கும். அப்போ அதுக்கு கதவை திறக்கணும். கதவை திறக்கும்போது அவர் விருந்து கொடுப்பார். விருந்து கொடுத்து கொடுக்கும்போது நம்மளுக்கு நிறைய காரியங்கள் புரியும். புரிஞ்சு வரும்போது நாம் என்ன பண்ணுவோம், ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட வசனத்தை கொடுத்தார், இப்படிப்பட்ட ஞானத்தை கொடுத்தார்னு சொல்லிட்டு நாம் அநேகருக்கு அதை பிரசங்கம் செய்வோம், அல்லது அநேகருக்கு வெளிப்படுத்துவோம். அந்த அநேகருக்கு வெளிப்படுத்துறது தான் நாம் தேவனுக்கு கொடுக்கிற விருந்து. அப்படின்னா பூமியில் இயேசு கிறிஸ்து வரும்போது சொல்கிறாரு, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய விருந்தாக இருக்கிறது, போஜனமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற விருந்து என்னென்னா, வசனத்தில் இருக்கு மறைக்கப்பட்ட காரியங்களை தேவநீதியின் வசனமாக வெளிப்படுத்துவார். நாம் அந்த தேவநீதியின் வசனத்தை மற்றவர்களுக்கு பிரசங்கித்து அநேகரை நீதியின் வழியாக நடத்துகிற சமயத்தில் அது என்னவாக இருக்குதுன்னா, ஆண்டவருக்கு கொடுக்குற ஒரு விருந்தாக இருக்கிறது. அப்போ தேவனுக்கு கொடுக்குற போஜனம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நாம் உண்மையும் உத்தமமாக இருந்து நம்மளுக்கு ஆண்டவர் என்ன ஊழிய அழைப்பில் அழைச்சாரோ, நம்முடைய ஊழிய அளவு என்னவோ, அந்த ஊழிய அளவில் இருந்து நாம் ஊழியம் செய்யும்போது அது ஆண்டவர் கொடுக்குற விருந்து. இப்போ எல்லாருமே நீதியின் வசனத்தை பிரசங்கம் செய்ய முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்து இருக்கும்போது இயேசு கிறிஸ்து நீதியின் வசனத்தை பிரசங்கம் செய்தார். அப்புறம் அதே மாதிரி 12 சீஷர்களும் செஞ்சாங்க, ஆனால் அவங்க கூட அநேகர் கூட வந்து ஊழியம் செஞ்சாங்க. அப்படின்னா அவங்கவுங்களுடைய ஊழிய அளவு வேறு. இப்போ 12 சீஷருடைய ஊழிய அழைப்பு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருந்தது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்தப்போ அநேக ஸ்திரீகள் கூட இருந்து ஊழியத்தில் பங்காக இருந்தாங்க. ஆண்டவரை பிடிச்சதுக்கப்புறம் எல்லா சீசனும் ஓடி போயிட்டாங்க, ஆனால் அந்த ஸ்திரீகள் மட்டும் ஓடி போகவே இல்லை. 3 நாள் ஆச்சு, திருப்பி மீன் பிடிக்க போயிட்டாங்க 12 சீசனில். பேதுரு தான் லீடரு, நான் மீன் பிடிக்க போகிறேன், யார் என் கூட வர்றதுன்ட்டு அந்த 12 பேத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டான். ஆனால் யார் போகலை? ஏசு கிறிஸ்து கூட ஊழியத்தில் இருந்த ஸ்திரீகள் கடைசி வரைக்கும் ஆண்டவர் விட்டு போகவே இல்லை. 3வது நாள் ஆச்சு, 3வது நாளுக்கு அப்புறம் அதிகாலையில் எழுந்து மகதலேனா மரியாளும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் கல்லறைக்கு போகிறாங்க. கல்லறைக்கு போய் கல்லறை திறந்துருக்குன்னு பார்த்ததுக்கப்புறம் இயேசுவின் தாயாகிய மரியாள் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வேலையை பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனால் மகதலேனா மரியாள் அந்த கல்லறைகிட்டேயே இருந்து அழுதுகிட்டு, ஏன் அழுகிறாங்கன்னா, அந்த தைலம் பூசுறதுக்கு கொண்டு வந்த தைலம் இருக்குது, அந்த சரீரத்துக்கு எப்படியாவது அந்த தைலத்தை பூசி விடணும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு தைலத்தை வச்சுக்கிட்டு அழுதுகிட்ருக்காங்க. இந்த தைலத்தை பூசுகிறவர் என்ன பண்ணுறாரு, அவர் அப்படியே நடந்துகிட்ருக்கிறாரு, அந்த பக்கம் இந்த பக்கம் நடந்துகிட்ருக்காரு. யார் என்ன தேடி வர்றா, யூதரனுடைய முறைப்படி யார் தைலம் பூசுறதுக்கு வர்றாங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அப்போ ஆண்டவர் வந்து மரியாதையும் பார்த்துருப்பார், மகதலேனா மரியாதையும் பார்த்துருப்பார். பார்த்துட்டு தூரமாக இருந்துக்கிட்டு இப்படியே பார்க்காத மாதிரி அங்கேயும் சுற்றிட்டு இருக்காரு. அப்போ தன்னுடைய சொந்த தாயும் கூட கடைசி வரைக்கும் நிற்காம, ஓ கல்லறை திறந்துருச்சு, யாரோ அவருடைய சரீரத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனால் மகதலேன மரியாள் வந்து அழுதுகிட்டே இருக்கும்போது முதல்ல தூதம் கேட்குறான், ஏன் அழுகிறாய் அப்படிங்கும்போது, இங்கே ஆண்டவர் உயிர்த்திருந்தார், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பி சொல்லிட்டாங்க. திருப்பியும் அழுதுகிட்டே இருக்கும்போது இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, யாரை தேடுகிறாய், ஏன் அழுகிறாய், அப்போ கேட்டு கண்டுபிடிக்கணும் உண்மையாகவே யாரை தேடுறாங்க, எதுக்கு அழுகிறாங்க அப்படிங்கிறத மரியாள் மகளிர மரியாளுடைய வாயிலிருந்து வர வைக்கிறதுக்கு வேண்டி அந்த கேள்வியை கேட்குறார். அப்போ மகளிர மரியாள் என்ன சொல்கிறாங்க, அவருடைய சரீரத்தை நீர் எடுத்துகிட்டு போயிருந்தா என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க, நான் அவருக்கு தைலம் பூசணும்னு. உடனே அவர் என்ன பண்ணுறார், தன்னுடைய சுயரூபத்தை மாற்றி மரியாளைன்னு பேசுகிறாரு. பேசின உடனே அந்த சத்தத்தை வச்சு மகளிர மரியாள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ ஒவ்வொருத்தருடைய விசுவாச அளவு ஒவ்வொரு அளவில் இருக்குது. அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது தான் சொல்லிட்டார், என்னன்னு, என்னுடைய நாமம் எங்கெங்கே அறிவிக்கப்படுதோ அங்கெல்லாம், ஆமாம், மகதலேனா மரியாள் செய்த காரியம் அறிவிக்கப்படும் அப்படி சொன்னதுக்கு சாட்சியாக உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் முதல் பார்த்த ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா மகதலேன மரியாள் தான். இந்த மகதலேன மரியாள் தான் 12 சீசர்களுக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் அப்படிங்கிற நற்செய்தியை அறிவித்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஊழியம் செஞ்சாலும் அதே மாதிரி 144,000 பேர் நீதியை பிரசங்கிக்கிற ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பின்னாலே நிறையா பேர் ஊழியத்துக்கு உதவி செய்கிறவங்களாக இருப்பாங்க. அது உண்மையாகவே நீதியின் வசனம் இது தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ஆண்டவர் இன்னும் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கார், நாம் இந்த மாதிரி உதவி செய்வோம், இந்த ஊழியத்தில் நம்ம செய்யும்போது நம்மளுக்கு ஏதாவது பிரதிபலன் கிடைக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய விசுவாச அளவினுடைய எல்லையை தேவன் வசனத்திலிருந்து புரிய வைப்பார். அப்படி புரிய வைக்கும்போது அவர்கள் மனமோர்ந்து தேவனுடைய நீதியின் வசனத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்களுக்கு சந்தோஷமாக செய்வாங்க. அப்படியே அநேகம் பேர் இந்த கடைசி நாட்களில் தேவனுக்காக ஊழியம் செய்வதற்கு முன் வருவார்கள். அப்படி தேவனுடைய ஊழியக்காரர்கள் புசிப்பார்கள், குடிப்பார்கள். இப்போ தேவனுக்கு ஊழியம் செய்யாதவர்கள் என்ன பண்ணுவாங்க, மனநோவினாலே புலம்பி அலறுவார்கள். அவங்க பிரசங்கத்தை கேட்டால் தெரியும், பாட்டை கேட்டால் தெரியும், அவங்க அந்நிய பாஷையில் நிரம்பி ஆடுறதை பார்த்தா தெரியும், அவங்க சந்தோஷத்தில் கெம்பி இருக்கிறாங்களா அல்லது அலறி புலம்புகிறார்களாங்கிறது அப்போ கண்டுபிடிச்சிக்கலாம். ஏசையா 33:14 14-17 வரை. போதும். இங்கே 14 வசனத்தில் என்ன நாம் பார்க்குறோம், சியோனில் இருக்கிற பாவிகள் திகைக்கிறார்கள், அப்புறம் மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது. அப்போ இது யாரை பற்றி சொல்கிறாருன்னா மாய்மாலம் பண்ணுறவங்களை பற்றி சொல்கிறது. அப்போது இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, பட்சிக்கும் அக்கினிக்கு முன்பாக நம்மில் தரிப்பவன் யார், நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்மில் தாபரிப்பவன் யார் என்கிறார்கள். அப்படின்னா சியோனில் போகிறதுனா கஷ்டம், அங்கே ஆண்டவருடைய காரியம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், ரொம்ப நீதி வேணும், வெள்ளையும் வெள்ளையும் பூமியிலேயே இங்கேயே போட்டு புல்கையோடு இருந்தால் தான் அங்கே பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு நிறைய பேர் இங்கேயே பரலோக வஸ்திரம் தரிச்சிட்ருக்குறாங்க. அப்படி நீதியாக இருக்கணும் இப்படி நீதியாக இருக்கணும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நீதியை வச்சு பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்காங்க, தங்களுடைய வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்காங்க. ஆனால் சியோனில் வந்து போகிறதுக்கு எந்த கஷ்டமும் இல்லை, எளிமையான வழியில் சியோனுக்கு போகலாம். அப்படின்னா கர்த்தருடைய பட்சிக்கும் மக்கனிக்கு முன்பாக நாம் சாதாரணமாக போகலாம், அப்படின்னா நித்திய ஜுவாலைக்கு முன்பாக நம்ம சாதாரணமாக நடந்து போகலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிர் தெழுந்த சரீரம் கிடச்சாச்சுன்னா அந்த சரீரத்தோட எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம். அக்னி நேரத்துக்கு போனாலும் அந்த அக்னி ஒன்றுமே பண்ணாது. அப்போ அதுக்கு பூமியில் செய்ய வேண்டியது என்னன்னா, நீதியாய் நடந்து செம்மையானதை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடி தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடி தன் கண்களை மூடுகிறவன் எவனோ இவ்வளவும் செஞ்சாச்சுன்னா அவன் உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுவான். அப்படின்னா அவனுடைய பேச்சிலேயே தெரியும் தாழ்ந்த இடத்துல யோசனை பண்ணிட்டு இருக்கானா உயர்ந்த இடத்துல யோசனை பண்ணிட்டு இருக்கானா. அப்புறம் என்ன பண்ணான், கண்மலையின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும். கண்மலையின் அரண்கள்னா எப்படி இருந்தாலும் சரி ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல இடத்த ஆண்டவர் வச்சிருக்கார். கண்மலைங்கிறது கிறிஸ்து, அப்போ கண்மலையின் அரண்கள் கிறிஸ்துவின் இடத்துல எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருக்கும். அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். அப்படின்னா அவனுக்கு ஆண்டவர் என்ன வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அந்த வசனங்களை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார், அல்லது அந்த வசனங்கள் அவனுக்கு நன்றாக புரிந்திருக்கும். அந்த வசனங்களை புரிந்ததினாலே நன்றாக தெளிவாக பேசுவான். அதான் அவன் அப்பம் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அவங்கள மாதிரி ஊழியம் செய்யணும், இந்த ஊழியக்காரன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அப்பத்தை ஆண்டவர் கொடுக்குறார். அளவு வந்து வித்தியாசமாக இருக்குது. அப்போ என்னை மாதிரி பிரசங்கம் பண்ண முடியாது, ஆனால் வருகிற நாட்களில் என்னை விட ஞானமாக பேசக்கூடிய ஆட்கள் வந்தாலும் வரலாம். அதே மாதிரி நான் இப்படி ஞானமுள்ள வார்த்தைகளை பேசும்போது எனக்கு உதவி செய்கிறதுக்கு உண்டான ஆளுகளை அனுப்புறதற்கும் ஆண்டவர் வந்து கட்டளையிடுவார். அப்போ அவங்களுக்கு என்னென்ன மாதிரி வசன பகுதியில் புரிய வைக்கணுமோ அந்த காரியங்களை புரிய வைப்பார். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஊழியத்தில் என்னென்ன செய்யணும், என்னென்ன பேசணும், என்ன எப்படியெல்லாம் இருக்கணும், நடக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் வசனத்துலேருந்தே புரிய வைப்பார். இப்போ ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு தான் சொல்லி புரிய வச்சாலும் ஒரு மனுஷனை வந்து இன்னொரு மனுஷன் ரட்சிக்க முடியாது. வசனம் சொல்லுது, நீ வந்து உன் பயம் ரட்சிப்பாயா, யாரும் ரட்சிக்க முடியாது. அப்போ அவன் ரசிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு மனுஷனை விசுவாசத்தை உறுதிப்படுத்த தான் முடியும் ஒழிய ஒரு மனுஷனை வந்து ரட்சிக்க முடியாது. காண்ட ஒரு ஆள் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். அப்படியாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவன் ஒரு குறிப்பிட்ட விசுவாச அளவை வைத்திருக்கிறார். அந்த விசுவாச அளவிற்கு ஏற்றபடி உண்டான வெளிப்பாடுகளையும் தரிசனங்களையும் வசன பகுதியிலையும் வச்சிருக்கிறார். அதான் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும். எல்லாரும் மோசை ஆக முடியாது, எல்லாரும் ஆபேல் மாதிரி ஆக முடியாது, அதே மாதிரி எல்லாரும் வந்து சாம்வேலாக மாற முடியாது. சாம்வேல் வந்து ராஜாக்களை அபிஷேகம் பண்ணாலு, அப்போ எல்லாரும் சாம்வேலாக மாற முடியாது. அதே மாதிரி எல்லாரும் மோசை ஆக முடியாது, ஆமாம் எல்லாரும் ஏனாக்கா மாற முடியாது. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமான காரியங்களை வச்சுருக்காரு. எல்லாரும் எளியாகவும் மாற முடியாது, ஆனால் எல்லாம் எளியாகவும் மாறணும்னு நினைப்பாங்க. எளியாகவும் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன தெரியுமா வரும் சொல்லுங்க பாப்பா? இல்லை அது கரெக்டு, அக்கினி வரும். ஆனால் எலியா மாறி மாறுறதுக்கு பூமியில் நினைச்சாங்கன்னா எலியாவுக்கு என்ன அதிகமாக, எலியாவுடைய சுவாபம் கோபம்தான். எலியாவுக்கு வர்ற கோபம்னா அளவில்லாத கோபம். வானத்துலேருந்து அக்கினி வந்து எல்லாத்தையும் பச்சிக்கிட்டோம். போ குழந்தைய வந்து சத்தம் போட்டால் அந்த குழந்தைகளை கரடி வந்து சாப்பிட்டோம். அப்படிப்பட்ட ஒரு கோபம் இருந்தால் தான் தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க முடியும். ஆனால் இன்றைக்கி இந்த எலியா மாதிரி ஆக போகிறேன் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, சபையில் முற்கோபிகளாக இருந்து ஊழியக்காரங்களை கண்ட மாதிரி திட்டுவாங்க. ஆமாம், ஊழியத்தில் நல்லா வளர்ந்து போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதையும் அப்படி பண்ணால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எலியாவுடைய ஆவி எனக்கு வந்திருக்குன்ட்டு நான் நல்ல வசனம் பேசுவேன், நல்லா கோபம் போடுவேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுவாங்க. ஆனால் அப்படி செய்யக்கூடாது. இன்றைக்கி எலியாவின் ஆவிங்கிறது தேவனுக்காக வைராக்கியமாக இருந்து ஞானமுள்ள தேவனுடைய வார்த்தைகளை பேசி எப்படியாவது கர்த்தருக்கென்று கொஞ்சம் ஜனத்தை ஆராயப்படுத்தணும். அப்போ அதுக்காக வைராக்கியமாக இருக்கணும். அந்த கோபத்தை ஜனங்கிட்ட காமிக்கக்கூடாது. இப்போ எப்படி தகப்பனுக்கு எவ்வளவுதான் கோபம் வந்தாலும் அதை பிள்ளைகிட்ட காமிச்சு என்னாகும், பிள்ளைங்க ஒரே அடியில் சேர்த்து போயிடும், அப்புறம் ஓடி போயிடும், பிள்ளைங்க வராது, என்ன அப்பா இப்படி ஆகிட்டார், நல்லா தானே சார், திடீர்னு என்ன இப்படி ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துப்போம். அப்போ என்ன தான் இருந்தாலும் 144,000 பேர் எல்லாருமே பிரசங்கம் செய்யும்போது தேவனுடைய ஜனங்களுக்கு வேண்டி நற்செய்தி அறிவிக்கணும், அவர்கள் எப்படியாவது ஆதாயப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் ஊழியம் செய்யணும். அப்படி அவருடைய அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும், அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாய் கிடைக்கும். எப்படி எலியா வனாந்தரத்தில் இருக்கும்போது காகங்கள் வந்து அப்பத்தை கொண்டு வந்தது, தண்ணியை ஆத்தங்கரையில் எடுத்து குடிச்சிட்டான். ஆமாம், அதே மாதிரி வந்து இந்த ஊழியக்காரங்களுக்கு தேவையான வசன பகுதிகளை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுப்பார், அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை தேவன் கொடுப்பார். அப்போ எப்படி இருந்தாலும் அந்த வந்து ஆண்டவர் நிச்சயமாய் செய்வார். அப்புறம் உன் கண்கள் ராஜாவை மகிமை புரிந்தினதாய் காணும். அப்போ இன்னைக்கு இரட்சகராய் இயேசு கிறிஸ்து ராஜாவாக மாற போகிறாரு, அந்த ராஜாவாய் மாற போடுறத மைபியில் பார்க்கணும். நாம இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க, தேவனை பார்க்கும்போது ராஜாவாக பார்க்கறது இல்லை, என்னவா நினைக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்கள்லாம் ஆமாம் தேவனை இன்னைக்கு இரட்சகராக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், எனக்கு ரட்சிப்பு தாரோம், எனக்கு வந்து ஆசீர்வாதத்தை தாரோம், இன்னும் ரட்சகராகவே தான் இருந்துட்டுருக்காங்க. 20 வருஷம் 30 வருஷம் ஆயிருக்கு ரட்சிக்கப்பட்டு, ஆனால் சாகர வரைக்கும் ரட்சகராகவே தான் இருக்கணும். ஆண்டவருக்காக ஒன்றுமே செய்யக்கூடாது, ஆண்டவருடைய பிள்ளைகளை விசாரிக்கக்கூடாது, நீதியின் வசனத்தை சிந்திக்கக்கூடாது, பேசக்கூடாது, அப்படியே இருந்து 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 கிறிஸ்தவ சமுதாயம் வளராமல் போயிடுச்சு. அப்படியாக நாம் நீதியின் வசனத்தை பேசுகிறவர்களாக இருந்தால் நாம் தேவனை ராஜாவாக இங்கிருந்து நாம் பார்க்க முடியும். அப்புறம் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும். அப்படின்னா நம்மளுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பல்லவ ராஜ்யத்தை நாம் இங்கிருந்து பார்க்கலாம். அந்த விசுவாச கண்கள் நம்மளுக்கு நல்லா தெரியும், தூர பார்வை, பரலோகத்தில் இருக்கக்கூடிய காரியத்தை இங்கிருந்தே பார்க்கலாம் தரிசனத்தில். அப்போ தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் முடியும், தேவனுடைய அப்பத்தை சாப்பிட்டவங்களுக்கு மட்டும்தான் முடியும். தேவன் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி செய்யணும்னு திட்டம் பண்ணியிருக்காரோ, அப்போ பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அப்படி ஆண்டவர் யாருக்கு முன்குறித்து வச்சிருக்காரோ அவங்களுக்கு தேவனுடைய அப்பமும் தண்ணியும் சாப்பிட்டாச்சுன்னா தேவனை ராஜாவாக பார்க்கலாம், பரலோக ராஜ்யத்தினுடைய தரிசனங்களை இங்கிருந்து நாம் பார்க்கலாம். யோவான் 6:39-40. யோவான் 6:39-40. போதும், அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகள் எழுப்புவதே என்னை அனுப்பினா பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அவர் எனக்கு தந்தவைகள் எத்தனை ஆண்டவர் கொடுத்துருக்காரு, இல்லை யார் சொல்றது, இல்லை அவர் தந்தவைகள் பண்மையில் சொல்லப்பட்டிருக்கு, இல்லை அவர் எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் எழுப்புவேன். இங்கிலீஷ் பைபிளில் திரும்பவும் நான் கடைசி நாளில் எழுப்புவேன் இருக்கார். இங்கிலீஷ் பைபிளில் ஐ வில் ரைஸ் அப் இம் அகெயின் இன் த லாஸ்ட் டே. யோவான் 6:39-40. யோவான் 6:39-40. யோவான் 6:39-40. அவர் எனக்கு தந்தவைகள்னு எத்தனை, யோவான் சுவிசேஷம். நானே வாசிக்கிறேன். And this is the Father will which hath sent me, that of all which he hath given me I should lose nothing, but should rise it up again at the last day. வாசி பாப்போம். 39 சரி பரவாயில்ல. அவர் எனக்கு தந்தவைகள்னா 144,000 பேர். ஆமா, அதுல ஐ வில் ரைஸ் ஹிம் அகைன் இன் த லாஸ்ட் டே. அப்படின்னா கடைசி காலத்திலையும் கொஞ்சம் பேர் வருவாங்க, திரும்பவும் நான் கடைசி நாளில் எழுப்புவேன். இங்கிலீஷ் பைபிளில் திரும்பவும் நான் கடைசி நாட்களில் எழுப்புவேன். அப்படின்னா முதல்ல வந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ஆபேல் தான். 144,000 பேரில் முதல் ஆள். அதனால தான் இங்கிலீஷ் பைபிளில் தெளிவாக போட்டிருக்குது அகெயின் இன் த லாஸ்ட் டே. அப்புறம் குமாரனை கண்டு அவர்களில் விசுவாசமாக இருக்கவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்பதும் என்னை அனுப்பினுடைய பிதாவின் சித்தமாக இருக்கிறது. அப்புறம் உண்மையாகவே குமாரனை பார்க்குறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த 144,000 பேர் மட்டும்தான். மற்றவங்கெல்லாம் என்னமோ ஏதன்ட்டு அப்படி இப்படி அழைஞ்சிட்டு இருப்பாங்களே ஒழிய குமாரனை கண்டுபிடிக்கவே முடியாது. யோவான் 6:44-45 இழுத்து கொள்ளாவிட்டால் பிதாவின் இடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான். அப்படின்னா 144,000 பேர் ஆகிறதுக்கு நான் வர்றேன் நான் வர்றேன்னு எத்தனை பேர் கை தூக்கினாலும் முடியாது. ஆமா, இதான் ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் தேவனிடத்தில் வர முடியாது. ஆனா பரலோகத்துக்கு நிறைய பேர் போகலாம். ஆனா வசனத்துல வெளிப்படுத்தின பார்க்கும்போது என்ன கூடாத திரளான ஜனங்கள் பரலோகத்துக்கு வர்றாங்க. ஆனா 144,000 பேர் ஆகிறதுக்கு நான் வர்றேன் நான் வர்றேன்னு இங்க கை தூக்குனா கதை நடக்காது. ஆண்டவராக பார்த்து யார் முன்குறிச்சிருக்காரோ அவங்க மட்டும்தான் வர முடியும். அதான் என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான், கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். அப்படின்னா இதுக்கு முன்னாலே வந்திருக்காங்க, கடைசி நாட்கள்லையும் வருவாங்க. அதே சமயம் எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் பிதாவினிடத்திலே கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவர்கள் கொஞ்சம் பேர் தான். பிதான்னா யாரு? குமாரன்னா யாரு? பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்கிறான், தேவன் சொல்கிறான். இதில் பிதா யாரு? பிதானா யாரு? பரிசுத்தாவினா யாரு? இல்லை, சரியான பதில் இல்லை. இல்லை, இதானா நித்திய சத்திய சுவாபம். இதானா சத்தியம். இதானா சத்தியம். குமாரன்னா யாரு? சத்தியத்திலிருந்து உருவாகிற ஒரு மனசாட்சி, சத்தியத்திலிருந்து உருவாகிற ஒரு ஆழத்துவம். இப்போ நம்மளுக்குள்ள சத்தியம் இருந்தால் தான் அந்த சத்தியத்துக்கு ஏற்றபடி நம்ம சத்தியம் உள்ளவங்களாக மாற முடியும். நம்மளுக்குள்ள சத்தியம் இல்லாமல் மாயமானம் இருந்ததுன்னா அந்த மாயமானத்தில் இருக்கிற ஒரு ஆழத்துவம் தான் வெளிப்படும். அப்படின்னா இங்கிலீஷில் பர்சனாலிட்டி. ஆமாம், இதாங்கிறது சத்தியம். அப்புறம் சத்தியத்திலேருந்து உருவாகிற மனசாட்சி, அப்புறம் அவங்க பேசுகிற வார்த்தை. அப்போ அதான் பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் அப்படின்னா, சத்தியம் ஒருவனை தன்னுடைய பக்கமாக இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் சத்தியத்துக்கிட்ட வர முடியாது. அப்போ சத்தியத்தினிடத்திலே வந்து கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்துல வருகிறான். அப்படின்னா சத்திய ஸ்வாவத்தை கிட்ட போய் சத்தியத்தை வந்து கற்றுக்கொண்டாதான் அவன் வந்து தேவனுடைய சமூகத்துக்கு போக முடியும். அதனால தான் ஆண்டவர் வந்து பிதா குமாரன் அப்படின்னு சொல்கிறது. பிதாங்கிறது நித்திய சத்திய ஸ்வாவம், குமாரனுங்கிறது சத்திய ஸ்வாவத்திலிருந்து வெளிப்படுகிற ஆழத்துவம் அல்லது பர்சனாலிட்டி. யோவான் 6 53-58 வரை. போதும். அப்போ தேவனுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்களை கடைசி நாளில் எழுப்புவேன். 54 வசனம், என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். ஏன் இந்த கடைசி நாள் கடைசி நாள்னு வருது? இந்த யோவான் 6 4 இடத்துல வருது கடைசி நாள் கடைசி நாள். அப்படின்னா உண்மையான தேவனுடைய மாம்சம், அப்படின்னா தேவனுடைய சத்திய வார்த்தைகள். ரத்தங்கிறது என்னன்னா அந்த வசனத்தில் இருக்கிற உயிரோட்டமுள்ள அந்த ஜீவன். அப்போ உண்மையான சத்தியத்தையும் அந்த சத்தியத்துக்குள்ள இருக்கிற உயிரோட்டமாக இருக்கிற அந்த நித்தியமான சுபாவத்தையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் அல்லது புரிந்து அதை பேசக்கூடிய ஆட்கள் கடைசி நாட்களில் தான் வெளிப்படுவாங்க. ஏன்னா இப்போ விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து அறிவு பெருகி இருக்குது, எல்லாரும் எல்லா காரியத்திலும் வளர்ந்துருக்காங்க. அந்த சமயத்தில் தேவனுடைய வார்த்தையும் பெருகி ஞானம் வெளிப்பட்டு அந்த உண்மையான தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்களை கடைசி நாட்களில் தான் ஆண்டவர் எழுப்புவார். அப்படி அநேக பேர் வந்து தேவனுடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு தேவனுடைய வார்த்தைகளை பேசுவார்கள். யோவான் 17:6. போதும். இது ஆண்டு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னன்னு, உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். இப்போ ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து அதை வந்து இயேசு கிறிஸ்துக்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்காரு இல்லையா? அப்படிதான் வசனத்தில் இருக்கு. அப்போ மற்றவங்களை பற்றியெல்லாம் கவலைப்படல. உலகத்தில் தேர்ந்தெடுத்து, பாருங்க, குறிப்பாக தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன். அப்போ எல்லாத்துக்கும் புரியாது இல்லையா? அப்போ உலகத்தில் தேர்ந்தெடுத்த மனுஷர்கள் யார், எத்தனை பேர்? ஆமாம், எல்லாம் 144,000 பேர் தான். யோவான் 17 முழுவதும் நீங்கள் வீட்டிலிருந்து வாசிச்சிங்கன்னா 144,000 பேருக்கு ஆண்டவர் பண்ணுகிற ஜெபம் தான் இந்த 17 அதிகாரம் முழுவதுமே ஒன்றாம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்குது. 144,000 பேருக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணுறாரு. இன்னொரு வசனம் கூட பார்ப்போம், யோவான் 17:9. பாருங்க, உலகத்துக்காக ஜெபம் பண்ணலையாமா? தேவன் வந்து யார ஒப்பு கொடுத்திருக்காரோ அவங்களுக்கு மட்டும்தான் ஜெபம் பண்றாரு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆண்டவர் எல்லாருடைய பாவத்தை மன்னிப்பார், கோடான கோடி ஜனங்களை அப்படியே நரகத்தில் தள்ளிடுவாரா, இறக்கம் இல்லையா, அன்பு இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாரு, குறிப்பிட்ட ஜனங்களை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அதனால் எனக்கு கொடுத்த ஜனங்களுக்காக மட்டும்தான் நான் ஜெபம் பண்ணுறேன், மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்னா 144,000 பேர். நீங்கள் வீட்டில் போய் யோவான் 17:9 முழுவதும் நேராக இருக்கும்போது வாசிச்சு பாருங்கள், எல்லா ஒவ்வொரு வசனமும் அந்த 144,000 பேருக்கு உருக்கமாக பண்ணுற ஜபமாக இருக்குது. இதுதான் இயேசு கிறிஸ்துவோடைய கடைசி வார்த்தை. எல்லாரும் சொல்லுவாங்க இயேசு கிறிஸ்து கடைசியாக என்ன சொன்னார், கடைசியாக என்ன சொன்னார்னு. எல்லாம் சிறுவியில் இருக்கிற வார்த்தை, பேதுரு நீ 3 தடவை காட்டி கொடுப்ப, அப்போ கள்ளங்கட்ட நீ என் கூட பரதேசியில் இருப்ப, 7:7 லாபா சபக்தானி அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் பேசின கடைசி வார்த்தைகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 144,000 பேர்த்துக்கு உருக்கமாக பண்ணின ஜபந்தான் இயேசு கிறிஸ்துனுடைய கடைசி வார்த்தைகள். அது யோவான் 17:7 இருக்கு. நீங்களும் 144,000 பேரில் ஆளாகணும்னு நினைச்சிங்கன்னா இதை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஆமாம், அது யூதாசை பற்றி சொல்கிறாரு. யூதாஸ் வந்து ஆண்டவர் விட்டு விலகி போயிட்டான். ஆனால் மற்றவங்களையெல்லாம் வந்து அல்ல, முதல்ல வந்து இயேசு கிறிஸ்துவ பிடிக்கிறதுக்கு வர இடத்துல பிடிக்கிறதுக்கு வரும்போது முதல்ல சீசரில் பிடிக்கிறாங்க. சீசரில் பிடிச்சோடனே அவங்கள விட்டுருங்கன்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஜனங்களை நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க அப்படின்னு நாங்கள் வாதாடுறாரு. ஆனால் இந்த கடைசியில் 13, 14, 15 எல்லாமே அவங்களுக்கு உபதேசம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 17 மட்டும் தனி ஜபம் மட்டும்தான் செய்கிறாரு. 17:11 பாருங்க, 144,000 பேர் இந்த பூமியில் இருக்காங்க. அவங்களை என்ன பண்ணோம், அவர்களை காத்துக்கொள்ளும், மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணல. எல்லாம் சொல்றாங்க நம்மளுக்காக பிதா பரிந்து பேசிட்டு இருக்காரு, அவர் வலது பக்கம் இருந்து பரிந்து பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. யாருக்கு வேண்டி பரிந்து பேசுறாரு, இந்த 144,000 பேர் அவங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றணும் அதுக்கு வேண்டி உட்காந்து பரிந்து பேசிட்டு இருக்காரு. யோவான் 17:24 இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன மகிமை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே மகிமைய இந்த 144,000 பேருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு ஜெபம் பண்றாரு. எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க. சோத்திரம். கடைசியாக ஒரு வசனம் வாசிச்சுட்டு முடிப்போம். வெளிப்படுத்தல் 20:4-6. Thank you. ஆ போதும், 144,000 பேர் அத்தனை பேரும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவாங்க. இந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுகிற அத்தனை பேரும் கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்வார்கள். முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்குன்னு கேட்டீங்கன்னா, எப்போ நடக்கும் முதலாம் உயிர்த்தெழுதல் எப்போ நடக்கும்? முதலாம் உயிர்த்தெழுதல் உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே முதலாம் உயிர்த்தெழுதல் நடக்கும். உபத்திரவ காலம் முடிஞ்ச உடனே முதலாம் உயிர்த்தெழுதல். அதில் ஆபேல் முதல் இருக்கிற பரிசுத்தவான்கள் மட்டும்தான் உயிராட முடியும். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சியில் ஆட்சி செய்யக்கூடிய தகுதியுடைய 144,000 பேர் மட்டும்தான் அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைய முடியும். முதலாம் உயிர்த்தெழுதலில் தேவனுடைய ரூபமும் சாயலும் கிடைக்கும், அவங்க வந்து மைமையிலையும் இருப்பாங்க. அப்போ முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைஞ்சவங்க மட்டும்தான் 1000 ஆண்டில் ஆட்சி செய்ய முடியும். அப்படியாக 144,000 பேர் ஊழியம் செஞ்சவங்க, ஆபேல் முதல் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களும் அதில் 12 சீசர்கள் வருவாங்க, தாவீது வருவார், மோசே வருவார், அப்புறம் நோவா வருவார், இந்த மாதிரி வேதத்தில் பெயர் குறிக்கப்பட்டிருக்கிற அநேக பேர் வருவாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைவார்கள். முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிற அத்தனை பேரும் 1000 ஆண்டு ஆட்சியில் கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் இருந்து 1000 ஆண்டில் ஆட்சி செய்வார்கள். அப்போ ஞாபக புஸ்தகத்தில் அப்படின்னா ஆண்டவருடைய டைரியில் பெயரெழுதப்பட்ட 144,000 பேர் மட்டும்தான் தேவனுடைய நீதியின் வசனத்தை பிரசங்கிக்க முடியும், அநேகரை நீதிக்குள்ளாக நடத்த முடியும். அவர்கள் பூமியிலே நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்காமல் இருந்தாலும் மரணத்துக்கு பின்பாக உயிர்த்தெழுந்து, அல்லது முதலாம் உயிர்த்தெழுதலில் உயிர்த்தெழுந்து நட்சத்திரங்களைப் போல பிரகாசித்து 1000 ஆண்டு ஆட்சியிலே கிறிஸ்துவோடு கூட ஆட்சி செய்வார்கள். அப்போ நம்முடைய பங்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிதா ஒருவனை இழுத்துக்கொள்ளாவிட்டால் ஒருவனும் நாம் வந்து 144,000 பேருடைய வரிசையில் வர முடியாது. ஆனால் அந்த 144,000 பேருக்கு உதவி செய்கிற ஆட்களாக மாறலாம். அவங்க எல்லாரும் வந்து எந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பானா, ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்டவங்க 144,000 பேர் மட்டும்தான். ஆனால் இந்த ஞாபக புஸ்தகத்தில் எழுதப்பட்ட 144,000 பேருக்கு அல்லது நீதியின் ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறவருடைய பெயர் வந்து ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். இவர்களும் பரலோகத்துக்கு வருவாங்க. எப்பன்னு கேட்டிங்கன்னா, 1000 ஆண்டு முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் அவங்க பரலோகத்துக்குள்ளே வர முடியும். ஆனால் அக்னி நரகத்திலிருந்து விடுதலை ஆயிடுவாங்க. அப்போ 144,000 பேர் தான் ஆண்டவர் எதிர்பார்க்குற முக்கியமான ஒரு தரிசனமாக இருக்கிறது. அதுதான் மணவாட்டி சபைன்னு சொல்கிறது. அப்படியாக நான் மணவாட்டி சபையில் வர்றதுக்கு ஆண்களும் இருக்கலாம் பெண்களும் இருக்கலாம், அது வந்து வித்தியாசமே இல்லை, அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் வந்து அவங்கள முன்குறிச்சிருக்கணும். அப்போ தான் வந்து அவங்க வந்து தேவனுடைய நீதியின் வசனத்தை கற்று அல்லது நீதியின் வசனத்தை நல்ல கை தேர்ந்தவர்களாக இருந்து அதை பிரசங்கம் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் இருக்கும்போது 144,000 பேர் ஆக முடியல அப்படின்னா, அதுக்காக போட்டிடுறவங்க உலகத்தில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து 144,000 பேருக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கலாம். அதனால தான் நம்ம புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்குறோம், என்னுடைய நாமத்தினாலே தீர்க்கதரிசி என்ற நாமத்தினாலேயும் ஒரு கிளாஸ் தண்ணீர் கொடுத்தாலும் சரி, ஆகாரம் கொடுத்தாலும் சரி, வஸ்திரம் கொடுத்தாலும் சரி, பரலோகத்திலே அவருடைய பெயர் வந்து எழுதப்படும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவங்களுடைய நினைவு கூறப்படும். அப்படியாக 144,000 பேருக்கு உதவி செய்கிறவங்கள எண்ணக்கூடாத திரளான ஜனங்களாக பரலோகத்துக்கு வர்றாங்க. அப்போ 144,000 பேருக்கு போட்டி போட்டு தோற்று போகிறவங்க ஒன்றா பூமியில் பெயர் எழுதப்பட்டு பூமியில் நட்சத்திரங்களாக இருப்பாங்க, இல்லாட்டினா இந்த மாதிரி 144,000 பேருக்கு உதவி செஞ்சு அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.